الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه رحمةً للعالمين وحجةً على العالمين، بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين إذا غضبوا هم يغفرون. وقال النبي صلى الله عليه وسلم: إن الغضب من الشيطان، وإن الشيطان خلق من النار، وإنما تطفأ النار بالماء، فإذا غضب أحدكم فليتولّى، أو كما قال صلى الله عليه وسلم. غني تركريا الله من الديار هلي அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மனிதனுக்குள் நல்ல உணர்வுகளையும் வைத்திருக்கிறான், தீய உணர்வுகளையும் வைத்திருக்கிறான். மனிதனுக்குள்ளே அல்லாஹ் தஆலா பல நல்ல குணாதிசயங்களையும் வைத்திருக்கிறான், தீய குணங்களையும் வைத்திருக்கிறான். எவை நல்லவை, எவை மனிதன் கடைபிடிக்க வேண்டியவை, எது கெட்டது, எது மனிதன் தவிர்க்க வேண்டியது என்பதை நமக்கு குர்ஆன் மூலமாக அல்லாஹ் விளக்கியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு விளக்கினார்கள். அந்த வகையில் எந்தெந்த நல்ல குணங்கள் இருக்கின்றனவோ அவற்றை கடைபிடிக்க வேண்டும், எந்தெந்த தீய குணங்கள் இருக்கின்றனவோ அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று நம்மை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அந்த வகையில் ஒரு மனிதனம் இருக்கக்கூடாத, ஒரு மனிதன் தவிர்க்க வேண்டிய குணங்களில் ஒன்றுதான் கோபப்படுதல். கோபப்படுவதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதையும் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதன் எதற்காக கோபப்படலாம், எதற்காக கோபப்படக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் மனிதன் தீனுடைய விஷயத்திற்காக கோபப்படலாம், மார்க்கத்திற்காக கோபப்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களுக்காக கோபப்பட்டாங்க என்பதாக ஒரு பட்டியல் இருக்கிறது. அதேபோல் ஒரு மனிதன் உலக காரியங்களுக்காக, இந்த உலகத்தில் ஏற்படுகிற சிறிய சிறிய விஷயங்களுக்காக கோபப்படக்கூடாது. இது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தீனுக்காக கோபப்பட வேண்டும், உலக விஷயங்களுக்காக கோபப்படக்கூடாது. இது நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தோமேயானால், இந்த கோபத்தை தவிர்ப்பது என்பது எல்லா நல்ல குணங்களுடைய சங்கமம் என்று சொன்னார்கள். ஹஜரத் இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலை ஒரு பெரியார் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, எல்லா நல்ல குணங்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லுங்கள், எல்லா நல்ல குணங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு அம்சத்தை சொல்லுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், தர்க்குல் கதம், கோபத்தை விடுவதுதான் எல்லா நல்ல குணங்களுடைய சங்கமம் என்று சொன்னான். இப்போ ஒரு மனிதன் கோபப்படாமல் இருந்தான் என்று சொன்னால், அத்தனை தீய குணங்களும் அவனை விட்டு சென்று விடுகிறது, எல்லா நல்ல குணங்களும் அவனிடம் வந்து விடுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் ஷைத்தான் சொன்னானாம், நான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு நான் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் கோபம். மனிதர்களை நான் தவறான வழியில் செலுத்துவதற்கு, அவர்களை வழிகெடுப்பதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதம் எது என்று சொன்னால் கோபப்பட வைப்பது. இந்த கோபப்பட வைப்பதன் மூலமாக அவர்களை பல தவறுகளில் நான் ஆழ்த்தி விடுகிறேன் என்று சொன்னாங்க. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளிலே இந்த கோபத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு சஹாபி பெருமானாரிடம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு அறிவுரை செய்யுங்கள், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னாங்க, லா தக்தப், கோபப்படாதீர்கள். பிறகு அந்த சஹாபி பெருமானாருடைய வலது பக்கமாக வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்யுங்கள். பெருமானார் சொன்னார்கள், லா தக்தப், கோபப்படாதீர்கள். பிறகு அந்த சஹாபி பெருமானாருடைய இடப்பக்கமாக வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு அறிவுரை செய்யுங்கள். நபி சொன்னாங்க, லா தக்தப், கோபப்படாது. ஆக மூன்று முறை கேட்கிறார்கள், எனக்கு அறிவுரை செய்யுங்கள். பெருமானார் சொன்னாங்க, கோபப்படாது என்பதாக சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்திலே அப்துல் கைத் என்கிற அப்துல் கைஸ் என்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு குழு மதீனமா நகரத்திற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் மதீனா வந்த உடனேயே தங்களுடைய பயண சாமான்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி பெருமானாரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். எல்லாரும் நபியை சந்திக்க போயிட்டாங்க. அந்த குழுவில் இருந்த ஒரே ஒரு மனிதர் முன்தீர் என்று ஒரு சஹாபி, அவர் மட்டும் வந்து இறங்கிய உடனே எல்லாருடைய சாமான்களையும் இறக்கி வைத்து விட்டு குளித்து விட்டு நறுமணம் பூசிவிட்டு நிதானமாக பெருமானாரை சந்திக்க செல்கிறார்கள். இந்த கடைசியாக சென்ற அந்த முன்தீருங்கிற சஹாபியை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், உங்களிடம் ரெண்டு குணங்கள் இருக்கின்றன, இந்த ரெண்டு குணங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். உங்களிடம் ரெண்டு பண்புகள் இருக்கின்றன, இந்த இரண்டையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னாங்க. இப்போ கேட்டாங்க, யார சொல்லலாம் அந்த ரெண்டு குணங்கள் என்ன? பெருமானார் சொன்னார்கள், ஒன்று உங்களுடைய அநாத், இந்த நிதானம். எல்லா மக்களும் வந்து இறங்கின உடனே குளிக்காமல் அப்படியே என்னை சந்திக்க வந்துட்டாங்க, ஆனால் நீங்கள் இறங்கி எல்லாருடைய சாமான்களையும் இறக்கி வைத்து குளித்து விட்டு நல்ல நறுமணத்தோடு வந்திருக்கிறீர். இந்த நிதானத்தை அல்லாஹ் விரும்புகிறான். நிதானம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது, அவசரம் சைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. உங்களிடம் அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு பண்பு இந்த நிதானம். இரண்டாவது குணமாக பெருமானார் சொன்னார்கள், அல் ஹில்ம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய சகிப்புத்தன்மை, உங்களுடைய கோபப்படாத தன்மை, இதையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு பண்புகளை அல்லாஹ் நேசிப்பதாக சொன்னார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் கோபப்படாமல் சகித்து கொள்ளக்கூடியவனாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் கோபப்படுவதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படுகிறது என்பதை உலமாக்கள் சொல்வார்கள். அதில் மூன்று தீமைகள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது. ஒரு மனிதன் கோபப்படுறதுனால மூன்று தீமைகள். முதலாவது என்ன? கோபத்தினால் உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. எத்தனையோ குடும்ப சண்டைகள், பல வருடங்களாக பேசுவது கிடையாது, பார்த்தால் சலாம் சொல்வது கிடையாது, எந்த நல்ல காரியத்திற்கும் அவர்களை அழைப்பது கிடையாது. என்ன கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, கோபத்தில் என்றைக்கோ பேசிய ஒரு வார்த்தை, அது தலைமுறை தலைமுறையாக பல குடும்பங்களை பிரித்து அவர்களை இணைவிடாமல் தடுப்பதை பார்க்கிறோம். ஆக கோபத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் சிதைந்து போகிறது. இரண்டாவதாக, இந்த கோபத்தினால தான் தலாக்கும் அதிகமாக நடக்கிறது. மனிதன் கோபத்தில் அவசரத்தில் எப்படி தலாக் சொல்லணும்? மார்க்கம் தலாக் சொல்வதற்கு ஒரு முறை வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் எப்போது தலாக் சொல்லலாம், அப்படி தலாக் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும், அதில் ஒரு நிதானம் இருக்குது, ஒரு தலாக் என்று சொல்லணும். ஆனால் இன்னைக்கு அவசரப்பட்டு கோபத்தில் மூணு தலாக் 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 சொல்லிடுறான். சொல்லி போட்டு ஏதாவது தீர்வு இருக்குதா, ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்குதா? இப்படிப்பட்ட கோபக்காரர்கள் பெருமானார் காலத்திலையும் இருந்தாங்க, சஹாபாக்கள் காலத்திலையும் இருந்தாங்க. ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை 1000 தலாக் சொல்லிட்டார். 1000 தலாக் சொல்லிட்டு பெருமானார்கிட்ட வந்தாங்க. வேற சொல்லதான், என் மனைவி 1000 தலாக் சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்களா, அல்லாஹ்வுடைய ஷரியத்தோடு விளையாடுகிறீர்களா? ஆக 1000 தலாக் என்று சொல்லிவிட்டாய், மடத்தனமான காரியம் என்று சொன்னாங்க. அதே போலதான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் இடத்திலே ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், இப்னு அப்பாஸ் அவர்களே, என்னுடைய மனைவியை நான் கோபத்தில் 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்லிட்டேன், எனக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி, கோபத்தில் 3 தலாக் ஒரே நேரத்தில் சொல்லிட்டேன், எனக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சிட்டு இருந்தாங்க, பிறகு தலையை உயர்த்தி சொன்னாங்க, மடத்தனமான காரியம் செய்துவிட்டு மார்க்கத்தில் இடம் இருக்கிறதா என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. நீ 3 தலாக் சொல்லிவிட்டாய், உன் மனைவி உன்னை விட்டு பிரிந்து விட்டால் இனி நீ அவளோடு சேர முடியாது. அப்போ கோபத்தின் காரணமாக தான் அவசரப்பட்டு தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, எங்கேயாவது சட்டத்தில் ஓட்டம் இருக்குதா, எங்கேயாவது சந்து பூந்து இருக்குதான்னு சொல்லி தேடுறது. ஆக அன்பிற்குரியவர்களை, இந்த கோபத்தின் காரணமாக பல குடும்பங்கள் இன்னைக்கு பிரியறதை பார்க்குறோம், பல கணவன் மனைவி பிரியதை பார்க்குறோம். கோபத்தில் 3 தலாக் சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறான், அந்த மனைவியினுடைய வாழ்க்கை என்னாகிறது, அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னாகிறது. இது எல்லாமே கோபத்தினுடைய விளைவுகள். அதே போல தான் இந்த கோபத்தினால் உலகத்தில் நடக்கிற மூன்றாவது பெரிய விளைவு என்ன? குற்ற செயல்கள். பாருங்கள், கோபத்தினால மனிதன் சில நேரங்களில் கொலை கூட செய்து விடுகிறான். இன்றைக்கும் சிறைகளில் பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேட்டிகள் எடுக்கப்படுகிறது, எதனால் இதை செய்தாய், அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம், நான் கோபத்தில் ஆத்திரத்தில் செஞ்சிட்டேன், நான் கோபத்தில் செய்து விட்டேன். ஒரு முறை பெருமானாரிடத்திலே ஒரு மனிதருடைய கை கால்களை எல்லாம் கட்டி கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஆள் என்னங்க, எல்லாரும் பிடிச்சி கையை காலை கட்டி கொண்டு வர்றாங்க. இப்போ பெருமானார் கேட்டாங்க, ஏன் அவரை கட்டிருக்கீங்க, அவுத்து விடுங்க. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, யார சொல்லலாம், இவர் இன்னும் மனிதரை கொலை செய்து விட்டார். பெருமானார் கேட்டாங்க, அவரை உண்மையாலுமே கொலை செய்தாயான்னு கேட்டாங்க. ஆம், யார சொல்லதான், நான் கொலை செஞ்சிட்டேன். என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் சொன்னார், அவர் என்னை திட்டினார், அதிகமாக திட்டினார், நான் கோபத்தில் கொலை செய்து விட்டேன்னு சொன்னார். ஆக ஒரு மனிதன் கோபப்படுகிற போது நிதானமிலிருந்து கொலை செய்யக்கூட தயங்குவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் உலமாக்கள் சொல்வார்கள், கோபப்படுகிறவனும் பைத்திய காரணம் ஒன்றுதான். கோபப்படக்கூடிய மனிதனும் பைத்திய காரணம் ஒன்றுதான். நம்ம பைத்தியன்னு யாருக்கு சொல்கிறோம்? தன்னிலை மறந்தவன். தான் என்ன செய்றான் அவனுக்கே தெரியாது. தன்னிலை மறந்தவனுக்கு பெயர் தான் பைத்தியம். இப்போ கோபப்படக்கூடிய மனிதனும் அந்த கோபத்தில் தன்னிலை மறந்து விடுகிறான். தான் என்ன பேசுகிறோன்னு தெரியாது, தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாது. எனவே தான் சொல்லுவாங்க, கோபம் என்பதும் பைத்தியத்தினுடைய வகைகளில் ஒரு வகை என்பதாக சொன்னாங்க பெருமானார் சொன்னார்கள். ஷைத்தான் சொல்லுகிறான், ஒரு மனிதன் கோபப்படுகிற போது ஷைத்தான் அவனுடைய மூக்கிலே ஊதுகிறான். ஒரு மனிதன் கோபத்தில் ஆத்திரப்படுகிற போது ஷைத்தான் அவனுடைய மூக்கிலே ஊதுகிறான். இப்படி ஊதுகிற போது அதனால தான் நம்ம பார்க்கலாம், பல பேர் கோபப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய மூக்கு சிவந்து விடுகிறது. இது எதனால்? ஷைத்தான் அவருடைய மூக்கிலே ஊதுவதன் காரணமாக அவருடைய மூக்கு ஊதி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் தான் நபி அவர்கள் பல ஹதீஸுகளில் கோபப்படாதீர்கள், கோபப்படாதீங்கன்னு சொன்னாங்க. இனி நாம் வந்து இந்த கோபப்படுதல் என்பது எந்த விஷயத்தில் கூடாது, எந்த விஷயத்தில் கோபப்படலாம், அதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். பாருங்கள், உலக விஷயங்கள் இதுக்காக நாம் கோபப்படக்கூடாது. சில நேரங்களில் சில பேர் பேசும்போது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஒரு ஆலிம்கிட்ட ஒரு மசாலா கேட்கும்போது அல்லது ஒரு விஷயத்தை என்னங்க நம்மள்கிட்ட கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்பாங்க, இதில் கூட நமக்கு கோபம் வரலாம், ஆனால் வரக்கூடாது. பெருமானாரிடம் சஹாபாக்கள் எத்தனையோ விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேட்பாங்க, ஆனால் பெருமானார் கோபப்பட்டதில்லை. ஒரு ஹதீஸில் வருது, பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், அமல்களிலே சிறந்தது எது என்று கேட்குறாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குலூக், நல்ல குணம், நல்ல குணம் தான் அமல்களில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சஹாபி பெருமானாருக்கு வலப்பக்கம் வர்றாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், அல்லாஹுடைய தூதர் அவர்களே அமல்களில் சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குலூக், நல்ல குணம் தான் சிறந்தது. உடனே அந்த சஹாபி பெருமானாருக்கு இடப்பக்கமாக வர்றாங்க, வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? பெருமானார் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குலூக், நல்ல குணம். அதோட விடலை, பெருமானாருக்கு பின்னால் போயிட்டார். போய் கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? பெருமானார் சொன்னாங்க, ஹுஸ்னுல் குலூக். நாலு முறை கேட்குறாரு நபி, அவங்க கோபப்படலை. ஆனால் நம்ம திரும்ப கேட்டால் என்ன பைத்தியமானு கேட்டுருவோம், அல்லது என்னை கிறுக்குன்னு நினைக்கிறான்னு கேட்டுருவோம். இது நம்முடைய பண்பு. இப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு அவர்கிட்ட போய் ஒரு ஆள் கேட்டாராம், ஹஜ்ஜில் என்னங்க பாடம் படித்தீங்க? அவர் சொன்னாராம், ஹஜ்ஜில் நான் படித்த பாடம் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. திரும்ப கேட்டாராம், ஹஜ்ஜில் என்னங்க பாடம் படித்தீங்கன்னு சொல்லி, ஹஜ்ஜில் நான் படித்த பாடம் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி. மூணாவதாக கேட்டாராம், ஹஜ்ஜில் என்னங்க பாடம் படித்தீங்க? அட பைத்தியம் முட்டாளே, அதான் சொல்கிறேன்ல கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, கோபப்பட மாட்டேன்னு சொல்லிக்கொண்டே கோபப்படுவது. ஆக பெருமானாரிடம் முன்னால் கேட்கிறார், வலப்பக்கமாக கேட்கிறார், இடப்பக்கமாக கேட்கிறார். எத்தனை முறை கேட்ட போதும் அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படவில்லை. உலக விஷயங்களுக்காக எந்த நேரத்திலும் பெருமானார் கோபப்பட்டதில்லை. ஹுனைன் போர் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் செல்வங்களை பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி பங்கிட்டு கொண்டிருக்கிற போது ஒரு முனாஃபிக் பெருமானாரை பார்த்து சொல்கிறான், ஹாதிஹி கிஸ்மத்துன் மா உரீது பிஹா வஜ்ஹுல்லாஹ், இது சரியான பங்கீடல்ல, இது நியாயமான பங்கீடல்ல, இந்த பங்கீட்டில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு முனாஃபிக் சொல்கிறான். யாரை பார்த்துங்க? பெருமானாரை பார்த்து. நம்மளா இருந்தால் உடனே தூக்கி வீசிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம பார்க்குறோம் எத்தனை இடங்களில், ரமதான் காலங்கள்லையும் இஃப்தாருக்கான நிகழ்ச்சிகள் எங்கள் நம்ம பள்ளியில் ஏற்பாடு செய்யப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வர்றதை பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டால் உடனே கோபம் வந்துடும். பொது வேலையில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரக்கூடாது. பெருமானார் கனிமத்தை பங்கீடு செய்கிறார்கள். ஒரு ஆள் சொல்கிறான், ஹாதிஹி கிஸ்மத்துன் மா உரீது பிஹா வஜ்ஹுல்லாஹ், இது அநியாயமான பங்கீடு, இது நியாயமான பங்கீடு அல்லன்னு ஒரு ஆள் சொல்கிறான். பெருமானார் அருமையாக என்னங்க கோபப்படாமல் மிக நிதானமாக சொன்னார்கள், லக்கது ஊதிய அஹி மூசா அக்ஸரமின்ஹாதா ஃபசபர், என்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை விட இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அவங்களுடைய சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாமை இதை விட கடுமையாக வேண்டாம் அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சகித்து கொண்டார்கள், நானும் சகித்துக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. ஆக அந்த இடத்துல பெருமானார் அந்த கோபத்தை என்னங்க வெளிப்படுத்தவில்லை. உலக விஷயங்களில் கோபப்பட்டதே கிடையாது. அதே போலதான் மனைவிமார்கள்ட்ட உலக காரியங்களுக்காக பெருமானார் கோபப்பட்டதில்லை. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டில் இருக்கும்போது பெருமானாருடைய இன்னொரு மனைவி சஃபியா, அவங்க விதவிதமாக சமைக்கிறதுல ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அவங்க சஃபியா என்ன செய்கிறாங்க, பெருமானாருக்காக ஒரு பலகாரத்தை சமைத்து ஒரு தட்டில் வைத்து அதை என்ன செய்கிறாங்கன்னா நபிக்கு ஒரு அடிமை பெண்ணிடம் கொடுத்து விடுறாங்க. அந்த அடிமை பெண் பெருமானாரிடம் அதை கொண்டு வருகிற போது அன்னை ஆயிஷா பார்த்துடுறாங்க. உடனே கோபம் வந்துடுது, என்னுடைய வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பெண் பெருமானாருக்கு சமைச்சு கொடுக்குறதான்னு சொல்லி கோபத்தில் அந்த தட்டை ஓங்கி அடிச்சிட்றாங்க. அந்த தட்டும் உணவும் கீழே விழுந்து ரெண்டாக உடஞ்சிருது. இப்போ நாம இருந்தால் வீட்டில் என்ன நடந்திருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா மீது கோபப்படவில்லை. கோபப்பட வேண்டிய இடம், கோபப்பட வேண்டிய நேரம் நம்மை போன்றவர்களாக இருந்தால், ஆனால் பெருமானார் அந்த நேரத்திலையும் கோபப்படலை. சுற்றி இருந்த மக்களை பார்த்து சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, இது ஆயிஷாவுடைய ரோஷம், ஆயிஷாவுடைய ரோஷம், ரோஷத்தில் அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே கோபப்பட்ட ஆயிஷாவுடைய கோபம் இறங்கி அவங்க தலை குனிஞ்சிட்டாங்க. ஆக இது பெருமானாருடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் மனைவிமாரோடு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்பட்டது கிடையாது, தம்முடைய வேலைக்காரர்களிடம் கோபப்பட்டது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக காரியங்களுக்காக காஃபிர்களிடத்திலும் சரி முஸ்லிம்களிடத்திலும் சரி யாரிடத்திலும் கோபப்பட்டது கிடையாது. இதுதான் நல்லவர்களுடைய பழக்கமும். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹுவுடைய காலத்தில் ஒரு மனிதன் குடித்து கொண்டு வீதியிலே போதையில் இருக்கிறார், குடிச்சிட்டு நாங்கள் போதையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறார். உமர் ரழியல்லாஹுவர்கள் அந்த குடி போதையில் இருக்கிற மனிதனை கண்டிப்பதற்காக, அவரை எச்சரிக்கை செய்வதற்காக பக்கத்தில் போகிறாங்க, அவனை திட்டலான்னு பக்கத்தில் போகிறாங்க. போகும்போது அந்த குடிகாரன் ஹஜ்ரத் உமர் அவர்களை கடுமையாக பேச ஆரம்பிச்சிடறான், ரொம்ப கடுமையாக திட்ட ஆரம்பிச்சிடறான். ஹஜ்ரத் உமர் அவர்கள் திரும்பி வந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் கேட்டாங்க, இந்த குடிகாரனை அடிக்கிறதுக்காக போனீங்க, அவன் திட்டின உடனே வந்துட்டீங்களேன்னு சொன்னபோது சொன்னாங்க, நான் முதல்ல அவனை தடுக்க போனது உண்மை, நான் முதலிலே அவனை தடுக்க சென்றது அல்லாஹ்வுக்காக, ஆனால் எப்போ என்னை திட்டினானோ இனி நான் அவனை அடிச்சேன்னு சொன்னால் என்னை திட்டியதற்காக அடித்ததாக ஆகிடும். அல்லாஹ்வுக்காக கோபப்படலாம், ஆனால் எனக்காக கோபப்படக்கூடாது. அவன் இப்போ நான் அடித்தேன்னு சொன்னால் என்னை திட்டியதற்காக, என்னை ஏசியதற்காக நான் அடித்ததாகிவிடும் என்று சொல்லி திரும்பிவிட்டார்களாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த உலக விஷயத்திற்காக அவர்கள் கோபப்பட மாட்டாங்க. இது பெருமானாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயத்திற்காக கோபப்படுவாங்க. இந்த உலக விஷயத்திற்காக கோபப்படக்கூடாது. ஆனால் நம்முடைய நிலை அப்படியே மாற்றம். நம்முடைய நிலை என்ன? வீட்டில் சாப்பாட்டில் உப்பு குறைஞ்சா கோபப்படுவோம், மனைவி டிவி பார்த்தா கோபப்பட மாட்டோம். உப்பு குறைஞ்சதுன்னு சொன்னால் கோபப்படுவோம், என்னங்க மனைவி காரம் கூடிடுச்சு நான் கோபப்படுவோம், மனைவி தொழலின்னு சொன்னால் நாம் கோபப்பட மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உலக விஷயத்திற்காக கோபப்பட்டதில்லை, ஆனால் மார்க்க விஷயத்திற்கு கோபப்பட்டாங்க. ஒரு நாள் பெருமானார் வீட்டுக்கு வர்றாங்க, அன்னை ஆயிஷாவுடைய வீட்டு திரையில் உருவப்படங்கள் இருக்கின்றன. பெருமானார் திரும்பி போயிட்டாங்க. உடனே ஹஜ்ரத் ஆயிஷா ஓடோடி வந்து கேட்டாங்க, ஏன் திரும்பி போயிட்டீங்க? சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஅஸ்ஸிபு யௌமல் கியாமா அல்லதீன யுஸவ்விரூன ஹாதிஹி சுவர், யார் இந்த வரைபடங்களை வரைந்து வைத்திருக்கிறார்களோ மறுமையிலே அவர்களை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். வீட்டு திரையில் எப்படி உருவப்படங்கள் இருக்கலாம்? உடனே அன்னை ஆயிஷா கலட்டினாங்க. அதற்கப்புறம் பெருமானார் உள்ளே சென்றார்கள். ஆக இங்கே கோபப்படுவது மார்க்கத்திற்காக, இங்கே கோபப்பட்டது அல்லாஹுக்காக. அதே போலதான் ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு மதீனாவில் யூதர்களுடைய பாடசாலை இருக்குது. அந்த யூதர்களுடைய ஒரு பாடசாலைக்கு ஹஜ்ரத் உமர் ஒரு ஆளை சந்திக்க போனாங்க. சந்திக்க போன இடத்துல அந்த யூதர்களுடைய மதரசா, அது ஒரு யூதர்களுடைய பாடசாலை, அங்கே ஒரு நபர் தௌராத்திலிருந்து நிறைய தத்துவங்கள், தௌராத்திலிருந்து நிறைய உபதேசங்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார். உமர் அவர்கள் அதை கேட்டு அப்படியே நின்றுட்டாங்க. ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த யூத அறிஞர்கிட்ட சொன்னாங்க, இந்த தௌராத்துடைய இந்த அறிவுரைகள், இந்த தௌராத்துடைய உபதேசங்களை எல்லாம் எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்களேன்னு கேட்டாங்க. அந்த அறிஞரும் ஹஜ்ரத் உமருக்கு அந்த தௌராத்துடைய அறிவுரைகள், அந்த தௌராத்துடைய உபதேசங்களை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. இதையெல்லாம் எழுதிட்டு ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெருமானார்கிட்ட சந்தோஷமாக வந்தாங்க. நபிட்ட போய் காட்டலாம். பெருமானாரிடம் கொண்டு வந்து காட்டிய போது பெருமானார் கடுமையாக கோபப்பட்டாங்க. ஏன்னா நான் கொண்டு வந்த இந்த தீனில் உங்களுக்கு அறிவுரைகள் இல்லையா? என்னுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு உபதேசம் இல்லையா? மூசா இன்றைக்கு உயிரோடு இருந்தாலும் என்னுடைய தீனைத்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர தௌராத்தை அல்ல என்று அந்த தௌராத்தை தூக்கி வீசும்படி சொன்னாங்க. ஆக மார்க்கத்திற்காக தீனுக்காக என்று வருகிற போது அல்லாஹுடைய தூதர் அங்கு சமாதானமாக போக மாட்டாங்க, அங்கே யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. மார்க்கம் என்று வருகிற போது கோபப்பட்டாங்க. ஒரு சஹாபி தங்க மோதிரம் அணிந்திருக்கிறார். தங்க மோதிரம் இன்னைக்கு நம்மள பல ஆண்கள் தங்க செயின் போடுறது, தங்க மோதிரம் போடுறது, பல ஆண்கள் செய்கிறாங்க. ஆண் குழந்தை பிறந்தால் அங்கேயும் சம்பிரதாயப்படி குழந்தைகளுக்கு நாங்கள் மோதிரங்கள் அணிவிக்கப்படுது. ஹராம் ஹலால் என்கிற சட்டம் பருவமடைந்த பிறகுதான் வருகிறது என்றால் கூட குழந்தை பருவத்திலிருந்தே எதது யாருக்கு ஹராமோ அதை தவிர்க்கணும். ஆண் குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கு என்னங்க தங்கம் ஹராம், அதை குழந்தையா இருக்கும் போதே நாம போட்டு பழக்கக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க, அவர் தங்க மோதிரம் போட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்தார்கள், யார் இந்த தங்க மோதிரத்தை அணிகிறார்களோ அவர்களை மறுமையிலே இந்த ஆபரணத்தை சூடாக்கி அவர்களை துன்புறுத்துவான் என்று சொன்னாங்க. அந்த இடத்துல பெருமானார் கோபப்பட்டாங்க. அதே போலதான் ஒரு சஹாபி பயங்கரமான மாளிகை கட்டியிருக்கிறார், பயங்கரமான வீடு, நீங்க பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்கிறாரு. நபி அவங்க அந்த வழியா போனாங்க, அந்த வீட்டை பார்த்தாங்க, இது யாருடைய வீடுன்னு சொல்லி கேட்டாங்க. இன்ன சஹாபியினுடைய வீடுன்னு சொல்லப்பட்டது. பெருமானார் வந்துட்டாங்க, ஒன்றும் சொல்லலை. அந்த சஹாபி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான அந்த சஹாபி பெருமானாருடைய சபைக்கு வந்து சலாம் சொன்னாங்க, பெருமானார் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவர் ரெண்டாவதோட சலாம் சொல்றாங்க, பெருமானார் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. மூணாவதோட சொல்றாங்க, பெருமானார் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அங்க கோபப்பட்டாங்க. அவர் மற்ற தோழர்கள்ட்ட கேட்டாரு, ஏன் நபி என் மீது கோபமாக இருக்கிறாங்க, ஏன் என் மீது நபி வெறுப்போடு இருக்கிறாங்க? அவர் சொல்லப்பட்டது, பெருமானார் உங்களுடைய பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்தாங்க, உங்களுடைய அந்த கோபுரத்தை பார்த்தாங்க, அதனால் உங்கள் மீது கோபம் என்று சொன்ன உடனேயே அந்த சஹாபி வீட்டை இடிச்சிட்டார். இன்னைக்கு நாம எவனாவது என்னங்க பைத்தியக்காரத்தனமான வாஸ்து சொன்னா வீட்டை இடிப்போம், நாமும் வாஸ்துக்காக வீட்டை எடுப்போம். ஜோசியக்காரன் சொன்னா வீட்டை அடிப்போம், கல்லாம் அந்த பக்கமாக இருக்கணும்னு சொன்னால் அதற்காக நாம் மாற்றுவோம், அதற்காக பல லட்சம் செய்வோம். இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாளிகையை விரும்பவில்லை என்ற உடனேயே அந்த சஹாபி போய் அதை இடிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்று வருகிற போது, தீன் என்று வருகிற போது அங்கே கோபப்படுவாங்க. அதே போல தான் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்தை சார்ந்த ஃபாத்திமாங்கிற ஒரு பெண், உயர்ந்த குலத்தை சார்ந்த ஃபாத்திமா, அந்த பெண் திருடக்கூடிய பழக்கமுடையவள், ஒரு பொருளை திருடி மாட்டிக்கொள்கிறாள். மாட்டிக்கொண்டா இப்போ அந்த பெண்ணுடைய கை வெட்டப்பட வேண்டிய நேரம். அந்த குடும்பத்தார் யோசிக்கிறாங்க, இந்த பெண்ணுடைய கை வெட்டப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த அரபுகளும் நம்மை கேவலமாக பேசுவார்கள், நம்மை இழிவாக பேசுவாங்க, அதனால் இந்த தண்டனை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி யார் நபிட்ட போய் பேசுறது? உடனே பெருமானாருக்கு பிரியமான ஹஜரத் உசாமா இப்னு ஸைத், பெருமானாருக்கு பிரியமானவர் உசாமா, உசாமாட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுடைய குலத்து பெண்கள் இந்த மாதிரி திருடிட்டாங்க, அவங்களுடைய கை வெட்டப்பட்டால் அது அரபு மக்கள் எங்களை கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் நபிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி உசாமா என்ன செய்கிறாங்க, பெருமானாற்ற போய், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண், அதனால் அந்த பெண்ணுக்கு மட்டும் ஏதாவது லேசான தண்டனை கொடுத்து கையை வெட்டாமல் விட்டுங்களேன்னு சொல்லி. இதை சொன்னது தான் தாமதம். பெருமானாருடைய முகம் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு சொன்னால், ஹதீசுகளில் வருகிறது, மாதுளை தெளிக்கப்பட்டது போல் பெருமானாருடைய முகம் மாறிடுச்சு. மாதுளை தெளிக்கப்பட்டால் எவ்வளவு சிவப்பாக இருக்குமோ அது மாதிரி பெருமானாருடைய முகம் சிவந்து விட்டது. கேட்டாங்க உசாமாவை பார்த்து, அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தி மின் ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை நிறைவேற்றுகிற விஷயத்திலா நீர் குறுக்கிடுகிறீர், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிற விஷயத்திலா நீர் குறுக்கிடுகிறீர், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்று சொன்னாங்க. ஆக மார்க்க விஷயத்தில் யார் தவறு செய்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதர் அங்கே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அங்கே கோவப்படுவாங்க. எனவே மார்க்கத்திற்காக கோவப்படணும், தீனுக்காக கோவப்படணும், ஷரியத்து மீறப்படுகிற போது கோவப்படணும். ஆனால் இன்றைக்கி நாமும் உலக விஷயங்கள் எல்லாம் கோவப்படுவோம், மார்க்க விஷயத்தில் கோவப்பட்டால் அஜித் ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. தீனுக்காக சமுதாயத்துக்காக கோவப்பட சொன்னால் இல்லை அதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது, அதுக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும். பொறுமைங்கிறது மார்க்கத்தை எவன் கேவலப்படுத்தினாலும் பொறுமையாக இருக்கணும், இந்த சரியத்தை எவன் கேவலப்படுத்தினாலும் பொறுமையாக இருக்கணும். ஆனால் இவரை யாரும் பேசிட்டா இவர் பொறுமையாக இருக்க மாட்டார், இவரை பற்றி யாரும் குறை சொல்லிட்டா இவர் பொறுமையாக இருக்க மாட்டார். அப்போ தன்னுடைய விஷயத்தில் பொறுமை இல்லாதவர் மார்க்க விஷயத்தில் மட்டும் என்னங்க பொறுமை காக்கணும், பொறுமை காக்கணும், அதெல்லாம் உடனே சொல்லக்கூடாது, படிப்படியாக தான் சொல்லணும். ஆக தன்னுடைய விஷயத்துக்கு ஒரு நீதி, மார்க்கத்திற்கு ஒரு நீதி. ஆனால் பெருமானாருடைய அளவுகோல் அதுவல்ல, சஹாபாக்குடைய அளவுகோல் அதுவல்ல. தங்களுடைய சொந்த விஷயத்தில் கோவப்பட மாட்டாங்க. பெருமானாரை பற்றி வருகிறது, மன் தக்கம லினஸ்தி கத்து, அல்லாஹுடைய தூதர் தனக்காக யாரையும் பழி வாங்கியது கிடையாது, தனக்காக தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக யாரையும் பழி வாங்கினதில்லை. அவங்கள எவ்வளவு கேவலமாக நடத்தினாலும் சரி பெருமானார் கோவப்பட மாட்டாங்க. ஒரு முறை பெருமானாருடைய எனங்க தோழர்களுக்கு மத்தியில் நபி இருக்கிறாங்க, ஒரு கிராமவாசி பெருமானாரிடம் முரட்டுத்தனமாக நடக்கிறார், பெருமானாருடைய புஜத்தை பிடித்து அழித்து கொண்டு நபியிடத்தில் சொன்னாங்க, இந்த பைத்துல் மாலிலிருந்து எனக்கு தேவையானதை கொடுங்கன்னு சொல்லி. சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம், இந்த சபையில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாமல் இப்படி கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் கோவப்படலை. அன்பிற்குரியவர்களே, இப்படி தன்னுடைய சொந்த விஷயத்தில் கோவப்படாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கோவப்படுவாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கோவப்படுவாங்க. அதே போல தான் ஒரு முஸ்லீமும் தன்னுடைய சொந்த விஷயங்கள், உலக விஷயங்கள் இதில் கோவப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்க காரியத்தில் கோவப்படணும். மனைவி மக்கள் மார்க்க விஷயத்தில் தவறு செஞ்சால் அதை தட்டி கேட்கணும். உலக விஷயங்களுக்கு என்ன தவறு செய்கிறாங்க, உலக விஷயங்களில் முன்ன பின் ஆகிடுது, சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகிடுது, அல்லது சமையல் செய்கிறதுல கொஞ்சம் சுணங்கி போயிடுச்சு, அல்லது நீங்கள் சமையல் டேஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு, இது கோவப்படக்கூடாது. இந்த மாதிரியான அற்ப விஷயங்களுக்கு கோவப்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மூன்று வகையாக தரம் பிரித்தாங்க. மனிதர்களை மூன்று வகையாக தரம் பிரித்தாங்க. சொன்னாங்க, மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தாமதமாகத்தான் கோபம் வரும், எதுக்கெடுத்தாலும் கோபப்பட மாட்டாங்க, லேட்டாக தான் கோபம் வரும். அப்படி கோபம் வந்தாலும் உடனே பொருந்தி கொள்வாங்க, உடனே கோபத்தை அடக்கிடுவாங்க, உடனே கோபத்தை விழுங்கிடுவாங்க. இவர்கள் ஒரு சாரா. இரண்டாவதாக சொன்னாங்க, மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, ஆனால் சீக்கிரம் கோபம் நின்று விடும், இப்படி சில பேர் இருக்கிறாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, சில பேர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க, கோபம் வந்தால் அவர்கள் துள்ளி குதித்து கொண்டிருப்பார்கள், அந்த கோபம் சீக்கிரம் அடங்காதவர்களுக்கு. சொன்னாங்க, இந்த மூன்று மனிதர்களில் சிறந்த மனிதன் யார் என்று சொன்னால், யாருக்கு லேட்டாக கோபம் வந்து அப்படி கோபம் வந்தால் உடனே பொருந்தி கொள்கிறானோ, உடனே அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிறானோ, அவன் தான் சிறந்த மனிதன். கெட்ட மனிதன் யாருன்னு சொன்னால், எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய மனிதன், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது, கோபம் வந்தால் அடங்கிறது கிடையாது, இவன் தான் கெட்ட மனிதன். இவன் தான் என்னங்க, கோபம் வரும்போது அல்லாஹ் நினச்சிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் சொன்னானா, உத்குர்னி இந்த கதபி, அது குறுக்க இந்த கதபி. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னது, உமக்கு கோபம் வருகிற போது என்னை நினைத்துக்கொள். எப்போ கோபம் வருதோ என்னை நினச்சி கோபத்தை கட்டுப்படுத்தி கொள். நான் உன் மீது கோபப்படுகிற போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவேன் அல்லாஹ் சொன்னான். அதனால் கோபம் வருகிற போது அல்லாஹ்வை நினைத்து அந்த கோபத்தை அடக்க வேண்டும், அந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் வந்தால் என்ன செய்கிறது? பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையை மாற்றட்டும். நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் உட்காரட்டும், உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கோபம் வந்தால் படுக்கட்டும். அப்படியும் கோபம் அடங்கலைன்னு சொன்னால் ஒதுவு செய்யட்டும்னு சொன்னாங்க. ஏன்னா சொன்னாங்க, அல் கதபு மின ஷைத்தான், கோபம் என்பது அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து உள்ளது. ஓ ஷைத்தான் ஹுலிக மினன்னார், ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் தான் இருக்கிறது. எனவே கோபம் வந்தால் உடனே ஒதுவு செய்யுங்க. அந்த ஒதுவை கொண்டும் கோபம் அடங்காவிட்டால் உடனே இரண்டு ரக்காத்துகள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். மேலும் பெருமானார் சொன்னாங்க, யார் தம்முடைய கோபத்தை செயல்படுத்த ஆற்றல் இருக்கிறது, கோபத்தை செயல்படுத்த முடியும், கோபத்தை செயல்படுத்த சக்தி இருந்து தம்முடைய கோபத்தை விழுங்கிக் கொள்கிறாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹத்தாலா அவருடைய உள்ளத்தை, எல்லா மக்களும் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் அமைதியை கொண்டும் ஈமானை கொண்டும் நிரப்புவான் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக இது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் திருமறையில் சொல்வது. இமாம் ஹசன் ரதியல்லான் அவர்கள் ஒரு மரத்தினுடைய அடிமை பெண்ணிடம் ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வரும்படி சொன்னாங்க. அந்த அடிமை பெண் தண்ணியை கொண்டு வந்தவங்க கொஞ்சம் கை தவறி கீழே விட்டுட்டாங்க. ஹரத் ஹசனுடைய முகம் கோபத்தில் சிவந்து விடுகிறது. உடனே அந்த பெண்மணி இந்த ஆயத்தை ஓதுனாங்க, ஒல் காதி மீனல் கயிர், அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் கோபத்தை அடக்கி விழுங்கக்கூடியவர்கள். இந்த ஆயத்தை அந்த அடிமை பெண் ஓதுன உடனே ஹசன் சொன்னாங்க, கவம் துகைரி, நான் கோபத்தை கட்டுப்படுத்தி விட்டேன். இன்றைக்கி நம்மள யாருக்காவது கோபப்படுற நேரத்தில் மூமின்கள் கோபப்படக்கூடாதுன்னு சொன்னால் வேலை பார்த்துட்டு போயான்னு சொல்லிடுவோம். அவங்க என்ன சொன்னாங்க, கவம் துகைரி, என் கோபத்தை நான் கட்டுப்படுத்தி விட்டேன். அடிமை பெண் கை தவறி கீழே விழுந்துருச்சு, கோபப்படுறாங்க, பயங்கர கோபத்தில் வந்துட்டாங்க. உடனே அந்த பெண்மணி இந்த ஆயத்தை ஓதுனாங்க, ஒரு காதி மீனல் கயிர், அல்லாஹ்வுடைய அடியார்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவாங்க. உடனே சொன்னாங்க, என் கோபத்தை விழுங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க. ஹஜரத் ஹசன் சொன்னாங்க, நான் உன்னுடைய தவற மன்னிச்சிட்டேன். அடுத்து அந்த பெண்மணி வசனத்தை முடித்தாங்க, அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். உடனே சொன்னாங்க, நான் உன்னை உரிமை விட்டுட்டேன்னு சொன்னாங்க. ஆக கோபப்படுகிற போது நிதானம் இழந்து அவசரப்பட்டு தலாக் சொல்லக்கூடியவர்கள், கோபத்தினால் கொலை வெறியிலே நடக்கக்கூடியவர்கள், கோபத்தினால் குடும்ப உறவையே முறிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய விளைவுகளின் காரணமாகத்தான் அதிகமாக சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, லா தகதம், கோபப்படாதீர்கள் என்று சொன்னாங்க. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றுதான், எல்லா நற்குணங்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த உலக காரியங்களுக்காக நாம் கோபப்படாமல் இருப்பது. அது நம்முடைய வியாபாரத்துறை சார்ந்த விஷயமாக இருக்கலாம், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளாக இருக்கலாம், நண்பர்களுக்கு இடையிலான சிறிய விவாதங்களில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எந்த விஷயத்திலும் கோபப்படாமல் நிதானமாக செயல்படுவது, இந்த நிதானத்தை அல்லாஹ் ரசிக்கிறான், இந்த சகிப்புத்தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மார்க்க விஷயங்களுக்காக கோபப்படக்கூடிய மக்களாக, தீனுடைய விஷயம் உலக விஷயங்களுக்காக கோபப்படாமல் இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. This audio was done.